நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
சூப்பர் அனிவேஷனில் கூடுதல் பங்களிப்பு செய்து ஓய்வு பெறும் காலத்திற்காக சேமிப்பதுடன் அதன் மூலம் வரி சலுகை பெறும் வகையில் பல வகையான பங்களிப்புகள் கான்ட்ரிபியூஷன் வழிமுறைகள் உள்ளன. இப்பங்களிப்பு வழிமுறைகள் குறித்து விரிவாக விளக்குகிறார் பெர்த் நகரில் பிரைம் அக்கவுண்டிங் AU என்ற நிறுவனத்தை நடத்தி வருபவரும் பொருளாதாரம், வருமான வரி, கம்பெனி நிர்வாகம், AI தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பல வருடகால அனுபவம் கொண்டவரும் ஆஸ்திரேலியாவின் CACPA மற்றும் AIM உயர்கல்வி நிறுவனங்களில் உறுப்பினராக பல பொருளாதார கட்டுரைகளை எழுதியுள்ள கோவிந்தராஜன் அப்பு அவர்கள். அவரோடு உரையாடும் நான் செல்வி. நேர்களே, இதில் தரப்படும் ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை. இவற்றை தொழில்முறை ஆலோசனையாக கருதாதீர்கள். ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சினை அல்லது பின்னணியை பொறுத்து நீங்கள் தேவையான நிபுணர்களின் ஆலோசனையை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் கோவிந்தராஜன் அப்பு அவர்களே.
வணக்கம் செல்வி.
இன்று ஆஸ்திரேலிய நிதி உலகில் அதிகம் பேசப்படும் ஒரு முக்கியமான விடயம் பற்றி தான் பேசப்போகிறோம், அதாவது சூப்பர் அனிவேஷன். சூப்பர் மூலம் வரி சலுகை பெறும் முந்தைய ஆண்டுகளில் பயன்படுத்தாத கன்செஷனல் கான்ட்ரிபியூஷனை சேர்த்து பயன்படுத்தும் திட்டம் உள்ளது என்ற செய்திகள் வருகிறது. குறிப்பாக இதில் 197,500 டாலர்கள் வரை நாம் சூப்பரில் போடலாம் என்றும் செய்திகளை நாங்கள் வாசிக்கிறோம். இது குறித்து விளக்கமாக சொல்லுங்களேன். ஏனென்றால் உண்மையில் ATO விதி என்ன சொல்லுகிறது என்பதனை
விதி பிரகாரம் ரெண்டு விதமான கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஒன்னு வந்து கன்செஷனல் கான்ட்ரிபியூஷன், இன்னொன்னு வந்து நான் கன்செஷனல் கான்ட்ரிபியூஷன். இந்த கன்செஷனல் கான்ட்ரிபியூஷன்ல வந்து நம்ம கடந்த 5 ஆண்டுகள்ல போடாத கான்ட்ரிபியூஷன், அதாவது தற்போதைய லிமிட் வந்து 30,000 வரைக்கும் கன்செஷனல் கான்ட்ரிபியூஷன் நம்ம பண்ணலாம். இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல வந்து நீங்க அதுல பண்ணாம அல்லது குறைஞ்சி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க, 30,000 பதிலாக 10,000 தான் நான் பண்ணிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் அந்த 20,000 நீங்க கேரி ஃபார்வர்ட் கொண்டு வந்து இந்த வருஷம் அது கட்டலாம். அது மாதிரி வந்து 5 வருஷத்துல நீங்க பண்ணவே இல்லை அப்படின்னும் போது அது மொத்த அமௌண்ட்டையும் சேர்த்து பிளஸ் இந்த வருஷத்துக்கான கன்செஷனல் கான்ட்ரிபியூஷனும் சேர்த்து நம்ம அதுல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுதான் அந்த ATO விதி சொல்லுது. இப்போ நீங்க வந்து அசியூம் பண்ணிக்கோங்க, ஒரு நபர் வந்து சூப்பரே கட்டலை, கடந்த 5 வருஷமா கட்டலை, அப்போ வந்து அவருக்கு வந்து அதிகபட்சமா 132,500 வரைக்கும் அவர் கட்டலாம். பிளஸ் இந்த வருஷத்துக்கான கன்செஷன்ல வந்து 30,000, அந்த 30,000 நீங்க சேர்த்தீங்கன்னா 162,500 வரைக்கும் அவரு 2024-25 வந்து கட்ட முடியும். அதுக்கு வந்து வரி சலுகை வந்து 15% தான் வரி சலுகை. ஸோ அது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு திட்டம் ATO விதி பிரகாரம். அது எப்படி அந்த 195,500 வந்து எப்படி வந்தது அப்படின்னாக்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா 2025-26, அதாவது நடைபெறுகின்ற வருஷம் இருக்கு இல்லையா ஃபினான்சியல் இயர், அந்த வருஷத்துக்கு வந்து ATO கரண்ட் ரூல் வந்து 30,000 தான் கொடுக்குது கன்செஷனல் கேப். இவங்க என்ன பண்றாங்கன்னா இண்டெக்ஸேஷன் பிரகாரம் வந்து அது 35,000 மாறும், மாறலான்ற ஒரு ஸ்பெகுலேஷன் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது சூப்பர் அனிவேஷன் ரிஃபார்ம்ஸ்ல வந்து இது இண்டெக்ஸேஷன் வந்து 35,000 வரைக்கும் கன்செஷனல் கேப் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல தான் அந்த செய்திகள் வந்து 35,000 சேர்த்து 197,500 கொடுக்குறாங்க. ஆனா நீங்க அதிகபட்சமா 5 வருஷம் தான் அதுல கன்செஷனல் கேப்ல கொண்டு வர முடியும்.
கன்செஷனல் கான்ட்ரிபியூஷன் மூலம் சூப்பர் அனிவேஷனில் நாம் போடும் பணத்திற்கான வரி 15% என்று நீங்கள் கூறினீர்கள். அதே போல் நான் கன்செஷனல் கான்ட்ரிபியூஷன் என்று இருக்கிறது இல்லையா, அதை விளங்கப்படுத்துங்கள்.
அதாவது கன்செஷனல் கான்ட்ரிபியூஷன் அண்ட் நான் கன்செஷனல் கான்ட்ரிபியூஷன் ரெண்டு இருக்கு. இதை வந்து சுலபமா நீங்க புரிஞ்சுக்கணும்னா கன்செஷன்ன்றது வந்து பிஃபோர் டாக்ஸ் அமௌண்ட், வரிக்கு முந்தைய கான்ட்ரிபியூஷன். நான் கன்செஷனல் அப்படின்னு சொல்றது வந்து வரிக்கு பிந்திய கான்ட்ரிபியூஷன், அதாவது ஆஃப்டர் டாக்ஸ். இப்போ கன்செஷனல் கான்ட்ரிபியூஷன் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், 30,000 தான் வருஷத்துக்கான லிமிட்டு. நான் கன்செஷனல் கான்ட்ரிபியூஷன் வந்து வருஷத்துக்கு 120,000 வரைக்கும் நம்ம போடலாம். அதுல போடுற கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து வரி கிடையாது, ஏன்னா அது ஆல்ரெடி வரி பிடிச்ச பணத்தை தான் நீங்க அதுல போடுறீங்க. ஸோ அது வந்து அதிகபட்சமா 120 வரைக்கும் போடலாம். அதுதான் நான் கன்செஷனல் கான்ட்ரிபியூஷன். அதுல வந்து நீங்க பிரிங் ஃபார்வர்ட் ரூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, 3 வருஷத்துக்கு வந்து நீங்க அட்வான்ஸ்டா அதை கொண்டு வரலாம். அதுக்கு வந்து லிமிட்டேஷன் இருக்கு, இவ்வளவு உங்க சூப்பர் அனிவேஷன்ல வந்து 1.9 மில்லியன், அதிகபட்சமா அதுக்கு மேல போகக்கூடாது. அப்படி இருந்ததுனாக்கா 360,000 வரைக்கும் நீங்க அதுல நான் கன்செஷன்ல கொண்டு வரலாம் 1 வருஷத்துல.
சூப்பர் அனிவேஷனில் உள்ள பணத்தை நாம் ஒரு குறிப்பிட்ட வயது எட்டிய பிறகுதான் எடுக்க முடியும், அதனைத்தான் பிரிசர்வேஷன் ஏஜ் என்று சொல்லுகிறார்கள். பிரிசர்வேஷன் ஏஜ் என்றால் என்ன என்று விளங்கப்படுத்துங்களேன்.
ஆமா, இதுல வந்து ஒரு 3 விதமான டைப் இருக்கு. ஒன்னு வந்து ரிட்டையர்மெண்ட் போன், அதாவது ஒரு ஒருத்தர் வந்து 1 ஜூலை 1960 முன்னாடி பிறந்திருந்தார்னா அவருக்கு வந்து ப்ரிசர்வேஷன், அந்த நபருக்கு வந்து ப்ரிசர்வேஷன் ஏஜ் வந்து 55 வயசு. இப்போ ஒருத்தவங்க வந்து போர்ன் ஆஃப்டர் 1 ஜூலை 1960 அப்படி பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரிசர்வேஷன் ஏஜ் வந்து 60. ஸோ இது வந்து என்னத்துக்கு ப்ரிசர்வேஷன் ஏஜ் வச்சிருக்காங்கன்னா அந்த 60 வயசுல வந்து உங்க சூப்பரை வந்து நீங்க கணிசமான அளவில் நீங்க எடுக்க முடியும். ஆனால் அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுல கண்டிஷன்ஸ் என்னன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் நீங்க இருக்கக்கூடாது, ஏற்கனவே இருந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து முடிச்சுக்கிறீங்க, ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு நீங்க கிளம்புறீங்க. அடுத்தது வந்து இல்லை நான் வந்து 60க்கு அப்புறமா ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னும் போது ஒரு லிமிட் தான் எடுக்க முடியும், அதாவது பர்சன்டேஜஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல் அமௌண்ட் நான் எப்போ எடுக்க முடியும், ப்ரிசர்வேஷன் ஏஜ் என்ன அப்படின்னா 65. ஸோ இதுதான் அந்த ப்ரிசர்வேஷன் ரூல். இப்போ நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 65 தான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ், அதாவது ப்ரிசர்வேஷன் ஏஜ். ஆனால் நீங்கள் 60லேயே வந்து வேலையை முடிச்சுக்கிறீங்க அப்படின்னும் போது, நான் இனிமேல் வேலையை பண்ண மாட்டேன் அப்படின்னும் போது அப்போ நீங்கள் வந்து இந்த சூப்பரை வந்து எடுக்க முடியும். அதுதான் அந்த ப்ரிசர்வேஷன் ஏஜ்னு சொல்கிறது.
கேபிட்டல் கெயின் இந்த ஆண்டு ஒருவருக்கு வருகிறது என்றால் அந்த ஆண்டில் கன்செஷனல் பிளஸ் கேட்சப் கன்செஷனலை பயன்படுத்தி டாக்ஸபிள் இன்கமை கணிசமாக குறைக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. அதை பற்றி சொல்லுங்களேன். இதன் மூலம் நாம் எவ்வளவு வரி சேமிக்க முடியும்?
ஆமாம், ஒரு நபர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சில பேர் வந்து பிளான் பண்ணுவாங்க, நம்ம வந்து இன்னொரு 4-5 வருஷத்தில் இந்த வீடை வந்து நம்ம கொடுத்துடலாம், நமக்கு வந்து ஏன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கு, ஒரு கேபிட்டல் கெயின் வந்து வரா மாதிரி இருக்கு. இந்த இதில் திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ வருமானம் அதிகமாக கேபிட்டல் கெயின் வந்ததுன்னா, கேபிட்டல் கெயின்ன்றது வந்து வீடை வந்து விற்கிறது, இல்லை ஷேர்ஸை வந்து விற்கிறது, ஒரு கேபிட்டல் ஐட்டத்தை விற்கிறது,
அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை விற்கிறது.
ஆமாம், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை விற்கிறது. ஸோ மெயின் ரெசிடென்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கேபிட்டல் கெயின் கிடையாது. ஸோ அதில் வந்து இப்போ ரெண்டல் ப்ராப்பர்ட்டி, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் விற்கும் போது உங்களுக்கு கேபிட்டல் கெயின் வர சுச்சுவேஷன் வரும்போது திடீர்னு ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ ஒரு இன்கம்ல சேரும்போது நீங்கள் 45% அதிகமான வரியில் வந்து மாட்டிக்கிறீங்க. அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கன்செஷனல் கேப், நான் ஏற்கனவே நம்ம பேசணும் இல்லையா, அந்த 5 வருஷத்துக்கான கேரி ஃபார்வர்ட், அதை வந்து என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணி கொண்டு வருவாங்க. இப்போ கொண்டு வரும்போது நான் இந்த 2 லட்சம் அதிகமாக வந்த கேபிட்டல் கெயின் வந்திருக்கு அப்படின்னா அதில் இருக்க எக்ஸஸ் பணத்தை தூக்கி இந்த கன்செஷனல் கான்ட்ரிபியூஷனில் போடுவாங்க, ஒன்று. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து நான் கன்செஷனில் போட்டு சேவ் பண்ணுவாங்க சூப்பர் அனுவேஷனை ஏற்றுறதுக்கு. இதுதான் அந்த கேபிட்டல் கெயினை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 45% உங்களுக்கு வந்துடும், ஏன்னா அதிகபட்சமான நீங்கள் வருமானத்துக்கு போயிடுறீங்க கேபிட்டல் கெயின். இப்போ 2 லட்சமோ 3 லட்சமோ உங்களுக்கு வரும்போது ஆல்ரெடி உங்களுக்கு சேலரி இன்கம் இருக்குது, ப்ளஸ் இது ஒரு கேபிட்டல் கெயின் வருது. அப்போ நீங்கள் வந்து யூஆர் ரீச்சிங் டு த ஹையஸ்ட் டேக்ஸில் போயிடுறீங்க. அந்த பட்சத்தில் வந்து குறைக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, இந்த கன்செஷனல் கான்ட்ரிபியூஷனில் வந்து 15% தான் உங்களுக்கு வரி வருது. ஸோ அதனால வந்து அந்த டைமில் அதை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கேபிட்டல் கெயினை வந்து ஓரளவுக்கு அந்த டைமில் குறைக்கும்.
நான் கன்செஷனல் கான்ட்ரிபியூஷன் பற்றி நீங்கள் கூறினீர்கள், அப்போது இந்த பிரிங்கிங் ஃபார்வர்ட் ரூல் பற்றி கூறினீர்கள் இல்லையா, அதை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
அதாவது இந்த நான் கன்செஷனல் கான்ட்ரிபியூஷன் வந்து 120,000 பர் இயர் கொண்டு வரலாம். பிரிங் ஃபார்வர்ட் ரூல்ஸ் வந்து எப்போ கொண்டு வருவாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு நீங்கள் போகிறீங்க, அதாவது நான் வந்து இப்போ ஒரு 58-59 வந்துட்டேன், அல்லது 64-65 வயசு கிட்ட வந்துட்டேன், அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு பிளான் பண்ணுறது, ஒரு எஸ்டேட் பிளானிங், அதாவது வில் எல்லாம் நம்ம ரெடி பண்ணுறது, ஃப்யூச்சரில் வந்து நம்ம சேவிங்ஸ் வந்து எப்படி போகிறது, நமக்கு வந்து எப்படி பென்ஷன் அதுக்கு பிளான் பண்ணுறது. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற சேவிங்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஆஃப்செட்டில் வச்சுருப்பாங்க, வீட்டு கடன்லாம் முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற பணம் சேவிங்ஸ் எல்லாம் கொண்டு போய் அந்த நான் கன்செஷனல் கான்ட்ரிபியூஷனில் வந்து போடுவாங்க. அதில் வந்து அதிகபட்சமாக வந்து வருஷத்துக்கு 120 பிரிங் ஃபார்வர்ட் ரூல்ஸ், அதாவது நீங்கள் 3 வருஷத்தை வந்து ஒரே வருஷத்தில் கட்ட முடியும். ஸோ அந்த 360,000 வரைக்கும் கட்டலாம். அதில் ஒரே ஒரு கேட்ச் என்னன்னா, ஒரு கண்டிஷன் வந்து உங்களுடைய டோட்டல் சூப்பர் அனுவேஷன் பேலன்ஸ் வந்து 1.9 மில்லியனுக்கு குறைஞ்சி இருக்கணும். உங்கள் 1.9 மில்லியனுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அந்த பிரிங் ஃபார்வர்ட் ரூல் 360 உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. பெரும்பான்மையானவர்கள் வந்து 1.9 மில்லியனுக்கு கம்மியாக தான் வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து இது உபயோகமாக இருக்கும், அந்த பிரிங் ஃபார்வர்ட் ரூல். அதுதான் அந்த நான் கன்செஷனல் கான்ட்ரிபியூஷனோட பிரிங் ஃபார்வர்ட் ரூல். இது ஏன் பண்ணுறாங்கன்னா, நம்மளோட ஃபியூச்சரை வந்து சூப்பர் அனுவேஷன் பேலன்ஸை ஏற்றுறதுக்கும், ப்ளஸ் எஸ்டேட் பிளானிங், நாளைக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை வந்து எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணுறாங்க.
கன்செஷனல் ஸ்பௌஸ் கான்ட்ரிபியூஷன் என்று இருக்கிறது இல்லையா, அதை அதை பற்றி சொல்லுங்களேன்.
ஆமாம், இது வந்து என்னன்னா, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து 60 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பாக அவர் சொல்கிறோம், ஒய்ஃப் வந்து ஒரு 6 வயசோ இல்லை 5 வயசோ கம்மியாக இருக்காங்க, அவங்களுக்கு 54 வயசுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து 60 வயசை வந்து டச் பண்ணுறாரு, அந்த மாதிரி ஒரு 6 இயர்ஸ் கேப் இருக்குது இல்லை ஒரு 5 இயர்ஸ் கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பொதுவாக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பிளானிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒய்ஃபோட கன்செஷனல் கான்ட்ரிபியூஷனை வந்து 85% வந்து ஸ்பிளிட் பண்ணி ஹஸ்பண்டுக்கு கொடுப்பாங்க, ஹஸ்பண்டுக்கு போடுவாங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னும் போது, ஹஸ்பண்டோட சூப்பர் அனுவேஷன் பேலன்ஸ் வந்து அதில் ஏறும். அதில் ஏறும்போது அவருக்கு வந்து ப்ரிசர்வேஷன் ஏஜ்னு நம்ம முன்னாடி பேசணும் இல்லையா, அந்த ஏஜ் வரும்போது அவர் உடனடியாக அந்த பணத்தை வந்து எடுத்துக்க முடியும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹவுசிங் லோன் இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு ஹவுசிங் லோன் இருக்குது, எதுக்கு நம்ம வந்து ஒரு ஏஜ் இதில் வந்து லோனை கட்டணும், அதை முடிச்சுக்கலாம், இந்த சூப்பர் அனுவேஷன் பணத்தை எடுத்து லோனை முடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானர்கிட்ட போயிட்டு பிளான் பண்ணுவாங்க, அல்லது அவங்களே யோசிப்பாங்க, சரி எவ்வளோ வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம், அதில் வந்து 85% வரைக்கும் உங்களோட கன்செஷனல் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை நீங்கள் ஸ்பிளிட் பண்ணலாம். இது நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, நான் கன்செஷனையும் பண்ண முடியும்னு, நான் கன்செஷனை வந்து இதில் பண்ண முடியாது.
இதே போன்று டவுன் சைசர் கான்ட்ரிபியூஷன் என்று ஒரு வகையான கான்ட்ரிபியூஷன் இருப்பதாக கேள்விப்படுகிறோம், அந்த கான்ட்ரிபியூஷன் இப்படி செய்யலாம் என்பதனை சொல்லுங்களேன்.
ஆமா, இது வந்து டவுன் சைஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து அப்படின்னாக்கா, ஒரு 55 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு கொடுக்குற ஒரு சிறப்பு சூப்பர் அனுவேஷன் சலுகை. இது என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, இப்போ உங்களோட மெயின் ரெசிடென்ஸ் வச்சிருக்கீங்க, சரி நாளைக்கு வந்து நீங்க வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக டவுன் சைஸ் பண்றீங்க, அதாவது உங்களோட ஹவுஸை வந்து சின்னது பண்ணிட்டு ரிட்டையர்மெண்ட் ஹவுஸ்க்கு பிளான் பண்றீங்க, அப்போ வந்து இந்த வீடை விற்கிறீங்க, கரண்ட் மெயின் ரெசிடென்ட் வந்து நீங்க விற்கணும், வித்துடுறீங்க, வித்தோன்னு என்ன ஆகுதுன்னா, அதுல வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்குது, உங்களுக்கு ஒரு ஒரு கெயின் கிடைக்குது, அதில் எல்லாம் போக கடன்லாம் கட்டி அமௌண்ட் வருது, இன்னொரு வீடு வாங்குறதுக்கு உங்க குறிப்பிட்ட பணமும் இருக்கு. ஸோ அதுல வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி நீங்க டவுன் சைசர் கான்ட்ரிபியூஷன் ஒரு திட்டம் இருக்கு, அதுல 300,000 வரைக்கும் நீங்க போடலாம், சூப்பர்ல போடலாம், சூப்பர் அனிவேஷன் அக்கௌண்ட்ல 300,000 போடலாம் மேக்ஸிமம். அதுல வந்து ஒன் ஆஃப் தான், ஒரு முறை தான் நீங்க போட முடியும் 300,000, அதுக்கு மேல அது பண்ண முடியாது. இது வந்து இந்த கன்செஷனல் கேப், நான் கன்செஷனல் கேப், அந்த டோட்டல் சூப்பர் பேலன்ஸ், அதுக்கு வந்து இந்த வரம்புகளுக்கு இது உட்படாது. ஸோ அதுல வரவே வராது, இது ஒரு தனி ஒரு திட்டம், இது ஒரு அருமையான திட்டம். இதுல வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடெல்லாம் வித்துட்டு சின்ன ஹவுஸ்க்கு மாறிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் அந்த டவுன் சைஸ் கான்ட்ரிபியூஷன்ல 300,000 வரைக்கும் போடுவாங்க. இதுலனா வந்து இது இருக்கு, ரூல்ஸ் இருக்கு, அதாவது 55 இயர்ஸ் இருக்கணும் அதுக்கு மேல, அப்புறம் வந்து 10 வருஷம் நீங்க வந்து அந்த வீடு வந்து சொந்தமா வச்சிருக்கணும், அதே மாதிரி அந்த ஹவுஸ் வந்து கேபிட்டல் கெயினுக்கு வந்து மெயின் ரீசன் எக்ஸம்ஷன் இருக்கணும், வித் 90 டேஸ்க்குள்ள நீங்க வந்து இதை கான்ட்ரிபியூட் பண்ணணும். இதுதான் அந்த டவுன் சைஸ் கான்ட்ரிபியூஷன். செல்வி,
கன்செஷனல் கான்ட்ரிபியூஷனில் ஒருவர் ஒரு வருடத்திற்கு $30,000 வரை சூப்பர் அனிவேஷனில் அவர்கள் செலுத்தலாம் என்று கூறினீர்கள், அந்த தொகை நமக்கு எவ்வளவு இருக்கிறது? அதே போன்று 5 வருடம் நாங்கள் வந்து இந்த கேட்சப் கன்செஷனல் செய்யலாம் என்று சொன்னீர்கள், அந்த தொகை எங்களுக்கு எவ்வளவு இருக்கிறது என்பதனை எப்படி கண்டுபிடிப்பது?
2024-25 நான் சொல்றேன். இப்போ 2024-25 நீங்கள் இன்னும் வருமான வரியை வந்து இன்னும் தாக்கல் செய்யலை, ஆனால் நீங்கள் வந்து அக்டோபர்லேயே தாக்கல் செஞ்சுருக்கணும், தாக்கல் செய்யலைன்னு ஒரு அசம்ஷனில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வருஷத்துக்கான கான்ட்ரிபியூஷன் வந்து நீங்கள் சேலரி வாங்குற நபராக இருந்தால் உங்களுக்கு வந்து பே ஸ்லிப்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ வந்து இயர் டு டேட் சூப்பர் அனிவேஷன் கான்ட்ரிபியூஷன் இருக்குன்றது தெரிஞ்சிடும், அல்லது உங்களோட சூப்பர் கணக்கில் போய் பார்த்தீங்கனாலும் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இருக்குன்றது. ஆனால் சில எம்ப்ளாயர் வந்து கட்டியிருக்க மாட்டாங்க, ஸோ அதை வந்து பார்க்கணும் நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்காங்க. அந்த வருஷம் வந்து ஜூன் தான் நமக்கு வந்து கணக்கு, ஜூலைலேருந்து ஜூனுக்குள்ள. சரி, பழசை வந்து நம்ம 5 வருஷத்தில் எவ்வளோ வந்து நம்ம கட்டாமல் இருக்கோம், எவ்வளோ வந்து கட்டியிருக்கோம் அப்படின்னு பார்க்கறது வந்து ஏடிஓவோட வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் மைகோ உங்களோட பர்டிகுலர் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போய் லாகின் பண்ணி அதில் சூப்பர் அனுவேஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை சூஸ் பண்ணி அதில் போயிட்டு நீங்கள் எவ்வளோ வந்து அன்யூஸ்ட் சூப்பர் அனுவேஷன் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது, அதில் அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருஷம் ஒரு ஒரு வருஷமும் அது காட்டும், அது எவ்வளோ வந்து நீங்கள் அன்யூஸ்டாக இருக்கீங்கன்னு. அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணி அது கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இந்த வருஷம். ப்ளஸ் இந்த வருஷத்துக்கான ஒரு 30,000 லிமிட் இருக்குது, அது வந்து உங்கள் எம்ப்ளாயர் வந்து எவ்வளோ கட்டியிருக்காரு, எவ்வளோ வந்து உங்களுக்கு சூப்பர் வந்து எலிஜிபிலிட்டி வந்திருக்கு இந்த வருஷம், அந்த மாதிரி இதில் பார்த்து தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மோஸ்ட்லி வந்து எம்ப்ளாயர்ஸ் வந்து மூணு மாசத்துக்கு முடிஞ்சோடனே கட்டுவாங்க. ஆனா இப்ப வர ஃபர்ஸ்ட் ஜூலைல இருந்து என்னன்னா மாசம் மாசம் கட்டக்கான திட்டம் வந்து வந்திருக்கு நடைமுறைக்கு வர ஃபர்ஸ்ட் ஜூலை 2026ல இருந்து. ஸோ அப்போ வந்து உடனடியாக உங்களுக்கு வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் உள்ள உங்களோட அக்கௌண்ட்ல இருக்குன்றது தெரிஞ்சிடும், ஏடிஓக்கு வந்து இமீடியட்டா தெரிஞ்சிடும். பிளஸ் உங்களோட சூப்பர் அனிவேஷன் கணக்குலையும் நீங்க போய் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம்.
மிக்க நன்றி கோவிந்தராஜன் அப்பு அவர்களே, மிக தெளிவாக விளங்கப்படுத்தினீர்கள். பிறிதொரு தலைப்பில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி செல்வி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.